வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
டுடே வி ஆர் கோயிங் டு லுக் அட் பால்ஸ் லெட்டர் டு தி எபீசியன்ஸ்.
பவுல் எபேசியருக்கு என்ன நிருபத்தை கொடுத்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
தி புக் ஆஃப் எபீசியன்ஸ், பால்ஸ் லெட்டர் டு தி எபீசியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் லெட்டர்ஸ் விச் இஸ் வெரி நீட்லி டிவைடட் இன்டு டூ செக்ஷன்ஸ்.
அநேக நிருபங்களிலே பார்க்கலாம், இந்த நிருபத்திலே இரண்டு பகுதிகளாக மிகவும் நேர்த்தியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
The first three chapters are one section and the next three chapters are another section.
முதல் மூன்று அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும் அடுத்த மூன்று அதிகாரங்கள் அடுத்த பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது.
The first three chapters, the Holy Spirit through Paul tells us all that God has done for us in Christ.
தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் முதல் மூன்று அதிகாரங்களிலே விவரிக்கிறார்.
And the next three chapters, the Holy Spirit tells us through Paul how we should respond to God in the light of all that he's done for us.
தேவன் நமக்கு செய்த அந்த காரியங்களின் வெளிச்சத்தின் முகாந்திரமாக நாம் தேவனுக்கு எப்படி பதில் சொல்வது, எப்படி நாம் தேவனிடத்தில் நடந்து கொள்வது என்பதை குறித்து அடுத்த மூன்று அதிகாரங்களிலே சொல்கிறார்.
In the first three chapters there are no commands, no exhortations.
முதல் மூன்று அதிகாரங்களிலே எந்த ஒரு புத்திமதியோ கட்டளையோ இல்லை.
The next three chapters are full of exhortations and commands.
அடுத்த மூன்று அதிகாரங்களிலே புத்தி சொல்லுதலும் கட்டளைகளும் நிறைந்து காணப்படுகிறது.
We could say the first three chapters are the foundation and the next three chapters are the superstructure.
முதல் மூன்று அதிகாரங்கள் அஸ்திபாரம் என்று சொல்லலாம், அடுத்த மூன்று அதிகாரங்களை மேலே கற்று இருக்கிற அமைப்பு என்று சொல்லலாம்.
Now we find among Christians people who tend to concentrate on one of these two.
கிறிஸ்தவர் மத்தியிலே இந்த இரண்டிலே ஒன்றிலே மட்டுமே தங்களுடைய மனதை செலுத்துவதை நாம் பார்க்க முடியும்.
That's like some people who have only a foundation and some people who build a house with only a superstructure without a foundation.
ஒரு சிலருக்கு அஸ்திபாரம் மட்டுமே இருக்கிறது போலவும் இன்னொருவர் அஸ்திபாரமே இல்லாமல் மேல் இருக்கிற அமைப்பை மட்டும் கட்டுவது போலவும் இருக்கிறது.
Jesus spoke about both of these extreme cases.
இயேசு இந்த இரண்டு கோடியிலே இருக்கிறவர்களை குறித்தும் பேசியிருக்கிறார்.
In Luke 14 he spoke about a man who laid a foundation but didn't complete the building.
லூக்கா 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அஸ்திபாரத்தை போட்டவன் இருக்கிறான் ஆனால் அவனாலே அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கவில்லை.
Matthew 7 he speaks of a foolish man who built a superstructure of a building without a foundation.
மத்தேயுவிலே 7 அதிகாரத்திலே அஸ்திபாரமே இல்லாமல் மேலே மட்டும் வீட்டை கட்டின ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார்.
But the wise man that Jesus mentioned in Matthew 7 is the man who had a foundation and a superstructure.
ஆனால் மத்தேயு 7 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட புத்தியுள்ள மனிதன் அவன் அஸ்திபாரத்தை வைத்திருந்தான், மேலே உள்ள கட்டடத்தையும் வைத்திருந்தான்.
So we need Ephesians 1 to 3 and we need Ephesians 4 to 6.
எபேசியர் 1 இருந்து 3 வரையும் நமக்கு தேவை, 4 இருந்து 6 வரைக்கும் நமக்கு தேவை.
But some Christians major only on what God has done for me in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை பற்றியே அதையே பெரிதாக்கிக் கொள்ளுகிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
And they spend all their time thinking only about that.
அதை பற்றி மட்டுமே தியானித்துக் கொண்டே தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்.
Every meeting they think about that.
ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதை குறித்து தான் தியானிக்கிறார்.
Their pastor or preacher only preaches on that subject.
அவருடைய பிரசங்கியாரோ போதகரோ அதை குறித்தே பிரசங்கிக்கிறார்.
He may occasionally mention one or two things in the of exhortation but mostly it will be what God has done for us in Christ.
எப்போதாவது ஒரு சில புத்திமதிகளை சொல்லுவார், ஆனால் அதிகபட்சம் கிறிஸ்து தேவன் நமக்காக கிறிஸ்து மூலமா என்ன செய்தார் என்பதை பற்றியே பிரசங்கிப்பார்.
And people who have been exposed to that type of teaching, what they need is Ephesians 4 to 6.
இப்படிப்பட்ட பிரசங்கத்தையே கேட்ட மக்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் எபேசியர் 4-6 வரை தேவை.
And then you have other Christians.
இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள்,
particularly those who preach holiness.
அவர்கள் பரிசுத்தத்தை மட்டுமே
பிரசங்கிக்கிறார். Being told about the high standard God requires of you.
தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கத்தக்கதான உயர்ந்த தரத்தை குறித்தே பிரசங்கிக்கிறார்கள்.
And it's all correct.
அவைகளெல்லாம் நல்லதுதான்.
But because they don't have the foundation of Ephesians 1 to 3, they are never able to attain to that life.
எபேசியர் 1-ல் 3 வரை சொல்லப்பட்ட அஸ்திபாரம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாதபடினாலே இந்த வாழ்க்கையை அடைய முடியாமல் போய்விடுகிறது.
All they build for a little while on that foundation and then move away.
கொஞ்ச நேரம் அவர்கள் இந்த அஸ்திபாரத்தை கட்டிவிட்டு திடீரென்று அடுத்த கட்டத்துக்கு போய்விடுகிறார்.
So people have been exposed to constant exhortation need to hear about Ephesians 1 to 3.
ஆகவே எப்பொழுதே புத்திமதியே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எபேசியர் 1-3 வரை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது.
If you want to be a balanced Christian,
நீ ஒரு சமநிலையிலே உள்ள கிறிஸ்தவனா இருக்க வேண்டும்
என்றால் you need to understand Ephesians 1 to 3 and Ephesians 4 to 6.
எபேசியர் 1-3 வரையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் 4-6 வரையும் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் காட் ஹஸ் டன் ஃபார் அஸ் இன் கிறிஸ்ட்.
கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு செய்த காரியங்களை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
All religions teach to be good and don't harm other people.
எல்லா மதங்களுமே மற்றவர்களுக்கு நன்மை செய் தீமை செய்ய கூடாது என்று போதிக்கிறது.
And to pursue peace etc.
எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
Only Christianity says it is impossible for you to do that.
இதை செய்வது உங்களுக்கு முடியாது என்று கிறிஸ்தவம் மட்டுமே சொல்கிறது.
Unless you have this foundation.
உனக்கு இந்த அஸ்திவாரம் இல்லாத பட்சத்தில்
and you have the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் வல்லமை இதற்கு தேவை உனக்கு.
So that's why Christianity is the truth.
ஆகவே தான் கிறிஸ்தவம் என்பது சத்தியம்.
Because it tells us the truth that this wonderful life you are supposed to live you cannot live.
இந்த அருமையான சத்தியத்தை சொல்லுகிறது, அதாவது நீ வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை உன்னாலே வாழ முடியாது.
God's power you can reach it.
ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே நீ அந்த வாழ்க்கையை அடைய முடியும்.
It's like with the help of a rocket man could reach the moon.
ஒரு ராக்கெட்டின் மூலமாக மனிதன் சந்திரனை போய் அடைவது போல.
But if you tell a man to jump and reach the moon he can never reach it.
குதித்து குதித்து நீ போய் சந்திரனை அடை என்று சொன்னால் அவனாலே முடியாது.
But with the help of a rocket he could reach there and walk on it.
ஆனால் ஒரு ராக்கெட் மூலமாக அவன் மேலே போய் அந்த சந்திரனை நடக்க முடியுது.
Something like that.
அதே போலதான்
with your own effort to try and live the Christian life is trying to reach the moon without a rocket.
உன்னுடைய சொந்த முயற்சியினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சிப்பது எப்படி இருக்கிறது என்றால் ராக்கெட் இல்லாமல் குதித்து குதித்து உன்னை சதுரனை போய் சேருவது.
You can try for a million years, you won't reach.
10 லட்சம் ஆண்டுகள் நீ முயற்சி செய்தாலும் அங்கே போய் அடைய முடியாது.
So when religion says you must live this life, they don't tell you how to get there.
ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மதம் சொல்கிறது, எப்படி அதை வாழ முடிவது என்பதை பற்றி சொல்வதில்லை.
Christ tells us how we can get there.
அங்கே எப்படி போக வேண்டும் என்பதை கிறிஸ்து சொல்கிறார்.
First by acknowledging that we cannot get there.
முதலாவதாக அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
One of the greatest truths that Jesus taught his disciples was without me you can do nothing.
என்னாலே எல்லாமே உங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்றதான சத்தியமே மிகப்பெரிய சத்தியமா இயேசு பிரசங்கித்தார்.
John 15 verse 5.
யோவான் 15:5.
The other side of that coin.
அந்த நாணயத்தின் மறுபக்கம்
is Philippians 4:13. With Christ I can do everything.
பிலிப்பியர் 4:13 கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம்
உண்டு. There are two sides.
ஆகவே இங்க இரண்டு பக்கங்கள்.
Without Christ I can do nothing.
கிறிஸ்து இல்லாமல என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
John 15:5.
யோவான் 5:15.
And with Christ I can do everything he has commanded. Philippians 4:13.
பிலிப்பியர் 4:13 அவரால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலம் உண்டு.
When we say everything we of course refer to everything that Christ has commanded.
எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது கிறிஸ்து கட்டளையிட்ட எல்லாவற்றையும்.
I can't do everything in the world.
உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் செய்ய முடியாது.
I can't jump 8 feet.
எட்டடியை நான் குதித்து தாண்ட முடியாது.
There are many things I can't do.
நிறைய காரியங்களை செய்ய
முடியாது. Everything Christ has commanded I can do.
ஆனால் கிறிஸ்து கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும்.
It's possible.
அது கூடும்.
Everything.
எல்லாவற்றையும்.
With Christ who strengthens us through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே.
So we need to get this foundation.
ஆகவே இந்த அஸ்திவாரம் நமக்கு தேவைப்படுகிறது.
What God has done for us in Christ.
கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கு செய்த காரியங்கள்.
In the Old Testament they didn't have this foundation.
பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு இந்த அஸ்திவாரம் இல்லை.
All religions you can say are in a sense like the Old Testament Old Covenant.
எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட பழைய உடன்படிக்கை போல இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
They're telling man to attain to this standard but man cannot reach it.
இந்த நிலையை அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு போதிக்கிறார்கள், ஆனால் மனிதனாலே அடைய முடியவில்லை.
But what the law could not do God has accomplished in Christ.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் கிறிஸ்து மூலமாய் செய்தார்.
So what do we read here in Ephesians first of all?
ஆகவே முதலாவது எபேசியர்ல என்ன வாசிக்கிறோம்?
Let me just give you a little outline of this book.
இந்த புத்தகத்தினுடைய ஒரு வரையறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
First of all in the first 3 chapters.
முதல் 3 அதிகாரங்களில் என்ன இருக்குதுன்னு சொல்றேன்.
He tells us in Ephesians 1:3 that we have been blessed by God the Father of our Lord Jesus Christ with every spiritual blessing in the heavenly places in Christ.
1 அதிகாரம் 3 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
It's not that he is going to bless us.
இனிமேல் ஆசீர்வதிக்க போகிறார் என்றல்ல.
He already blessed us.
ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார்.
It's like saying this 10 crore rupees has been put into your account.
இந்த 10 கோடி ரூபாய் உன்னுடைய அக்கவுண்ட்லே போட்டாயிற்று என்று சொல்வதை போல.
You have to draw it out and take it and use it.
இப்பொழுது நீதான் அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும்.
But it is already in your account.
ஏற்கனவே அக்கவுண்ட்லே போட்டாகி.
Now if you don't know it's in your account,
உங்களுடைய அக்கவுண்ட்ல இந்த பணம் போடப்பட்டது என்று தெரியாவிட்டால்,
you will not get the benefit of it.
அதனுடைய லாபம் உனக்கு கிடைக்காது.
Supposing a multi-millionaire walks by 2 beggars sitting on the roadside.
ஒரு கோடீஸ்வரர் இரண்டு பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரோட்ல நடந்து போகிறார்.
And he says, I want your names.
உன்னுடைய பெயரை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்.
And he goes and opens an account in both their names.
அவர்கள் இருவர் பேரிலே போய் வங்கியிலே ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுகிறார்.
10 crores in each of their accounts.
ஒவ்வொருடைய கணக்கிலே 10000 10 கோடி ரூபாயை போடுகிறார்.
And he comes back and tells them.
மீண்டும் அவர் வந்து சொல்கிறார்.
I put 10 crore in each of your accounts.
உங்கள் ஒவ்வொருடைய கணக்கிலே 10 கோடி ரூபாயை போட்டிருக்கிறேன்.
In this bank around the corner.
இங்கே அந்த மூலையில இருக்கக்கூடிய அந்த பேங்க்லே.
One beggar says.
ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான்.
This fellow is making fun of me.
இவன் என்னை ஏமாற்றுகிறான் என்று
சொல்றான். There is no such thing. Who will put 10 crores into my account?
என்னை நம்பி யார் 10 கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல போடுவாங்க?
I don't even know him.
எனக்கு யாருன்றே தெரியாது.
He just wants to make a fool of me. I'll go to the bank and I'll find there's nothing there.
நான் பேங்க்ல பணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஏமாந்து தான் வர
வேண்டும். They'll laugh at me.
எல்லாரும் என்ன சிரிப்பார்த்து
சிரிப்பார். I better sit here and collect my 50 paisa coins from somebody.
ஆகவே நான் இங்கே உட்கார்ந்து 50 காசு பிச்சை வாங்கி நான் சேகரிக்கட்டும். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
The other man,
இன்னொரு மனிதன்,
he says, well, I don't mind if I look like a fool, let me go and find out.
நான் முட்டாள் என்று எண்ணினாலும் பரவாயில்லை, நான் போய் அந்த பேங்க்ல போய் கண்டுபிடிக்கிறேன்.
He goes to the bank and finds 10 crores is there.
அவன் போய் கண்டுபிடிக்கிறான், 10 கோடி ரூபாய் அவன் பேர்ல போட்டிருக்கான்.
வசதியான
வாழ்க்கையை வாழ்கிறான், காரிலே
போகிறான்,
ரோட்ல உட்கார்ந்து பிச்சைக்காரன் வழியாக காரை
ஓட்டிக்கொண்டு
இவனோடு கூட இவனும் உட்கார்ந்து
கொண்டிருந்தான்.
எப்படியப்பா நீ இப்படி காரிலே
போகிறான்?
நான் பேங்குக்கு போனேன், அந்த கோடீஸ்வரர் சொன்னது உண்மை என்று கண்டுபிடித்தேன்.
Still that fellow will not believe it.
ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் அங்கே உட்கார்ந்து
கொண்டிருக்கிறான். Picture of two types of Christians.
இது இரண்டு விதமான கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு காரியம்.
One who come to a life of victory over sin.
ஒருவர் பாவத்தின் மேல் வெற்றி உள்ள வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறார்.
A life of tremendous usefulness to God.
தேவனுக்கென்று அதிகமாய் பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Who believe that every lust in their flesh can be overcome.
மாம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இச்சைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று நம்புகிற ஒரு வாழ்க்கை.
Whose hearts are flooded with the love of God.
தேவ அன்பினாலே நிறைந்து வழிந்து ஓடுகிற ஒரு இதயமுள்ள ஒரு வாழ்க்கை.
Whose life becomes a blessing to thousands.
அவருடைய வாழ்க்கை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது.
And the other Christian,
மற்ற கிறிஸ்தவர்,
sits like a spiritual beggar all his life.
வாழ்க்கை முழுதுமாய் ஆவிக்குரிய பிச்சைக்காரனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
One man believed that God had given him everything in Christ.
தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நம்பினான்.
He went and took it in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் அதை போய் எடுத்துக்கொண்டார்.
Lord, victory is mine.
ஆண்டவரே, ஜெயம் என்னுடையது.
You said you chose me that I should bring forth fruit. I believe it.
நான் கனி கொடுக்க முடியாது, என்னை தெரிந்து கொண்டிருந்த நீ சொல்லியிருக்கிறீர், நான் அதை நம்புகிறேன்.
You said you give me authority over all the power of the enemy. I bind the power of the enemy.
சாத்தானின் மீது சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறீர், நான் இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய அதிகாரத்தை கட்டுகிறேன். அது நடக்கிறது.
If you believe, it will happen.
நீ விசுவாசித்தால் அது நடக்கும்.
You try it out.
கண்டிப்பாக முயற்சி செய்து
பாருங்க. Don't be like that beggar who sits by the roadside and says, no, 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 it can't be true.
இல்லை இல்லை, இதெல்லாம் மெய்யாக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த பிச்சைக்காரனை போல இருக்க வேண்டாம்.
Life can change today.
இன்றைக்கு உடைய வாழ்க்கை மாற முடியும்.
If you believe what Jesus has said.
இயேசு சொன்னதை நீ விசுவாசிக்கும்
போது. Now, when a man, rich man, drives by us as beggars, we may not believe what he says because we don't know how reliable he is.
ஒரு பணக்காரன் கார் ஓட்டிக்கொண்டு போகிறான், அவன் சொல்லும் பொழுது பிச்சைக்காரில் இருக்கிற நாம் அவனை நம்புவதில்லை. ஏனென்றால் அவன் சொல்றது எந்த அளவுக்கு நம்பிக்கை குகந்த காரியம் என்று தெரியவில்லை.
But when God tells us that, surely we can believe him.
ஆனால் தேவனே சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாம் அதை நம்பலாம்.
He has blessed us.
அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
What has he blessed us with?
எதனாலே ஆசீர்வதித்திருக்கிறார்?
Notice here.
இங்கே பாருங்கள்.
Not material blessings.
பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே அல்ல.
He's not telling us he'll give us a bigger house and a better car and a better clothes.
பெரிய வீட்டை கொடுப்பேன், பெரிய காரை கொடுப்பேன், நல்ல ஆடைகளை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை.
That's not the thing we need most in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே அது முக்கியமான தேவை இல்லை.
Those things will perish.
அவைகள் அழிந்து போகும்.
He gives us eternal riches.
அவர் நமக்கு நித்திய சுதந்திரங்களை கொடுக்கிறார்.
Spiritual blessings.
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.
Remember this.
ஞாபகத்தில் வைத்து.
Moses blessed people with material blessings.
மோசே ஜனங்களை பொருளாதார பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தார்.
In earthly places in Canaan.
கானானிலே பூமிக்குரிய இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்.
For us it is in heavenly places.
நமக்கு உன்னதங்களிலே.
Not on earth.
பூமியிலே அல்ல.
It's very important to see it.
இதை பார்ப்பது மிகவும் முக்கியம்.
God has blessed us with every spiritual blessing in heavenly places.
உன்னதங்களிலே உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
When it says in Philippians 4:19, my God will supply all your need.
என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியன் 4:19 வாசிக்கும் பொழுது,
it's not referring to earthly things primarily.
அது பிரதானமாக பூமிக்குரிய காரியங்களை பற்றி சொல்லவில்லை.
According to his riches and glory in Christ Jesus.
கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே.
That's the rest of that verse.
அதுதான் அந்த வசனத்தினுடைய மீதி.
Primarily our spiritual need.
ஆகவே பிரதானமாக நம்முடைய ஆவிக்குரிய காரியம்.
Spiritual need is met. The other things God will take care of.
நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது மற்ற காரியங்கள் தானாக தேவன் பொறுப்பேற்றுக்
கொள்வார். What we lack spiritually is much more than what we lack materially.
நாம் பூமிக்குரிய காரியங்களை இழப்பு சந்திக்கிறோம், அதை காட்டிலும் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களை இழந்திருக்கிறோம்.
So it's in spirit, it's in the heavenly places in Christ that we have been blessed.
ஆகவே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
The great truth here is in verse 4.
நான்காம் வசனத்தில் இன்னொரு பெரிய சத்தியம் இருக்கிறது.
That before the worlds were created.
உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே.
Before Genesis 1:1 where it says in the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற ஆதியாகமம் 1:1க்கு முன்பதாகவே.
God who knows the future.
எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன்.
Looked into the future.
எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறார்.
And saw that you and I would accept Christ as our savior.
நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் என்று அன்றே கண்டுவிட்டான்.
So right there in the beginning he wrote our names in the book of life.
ஆகவே ஆதியிலேயே நம்முடைய பெயர்களை அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
He chose us.
அவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
Because he could see the future and know that we would respond to his call.
அவருடைய அழைப்புக்கு நாம் பதில் கொடுப்போம் என்பதை அவர் எதிர்காலத்து கூடாக பார்த்திருக்கிறார்.
He doesn't choose without a reason.
காரணம் இல்லாமல் நம்மை தேர்ந்தெடுப்பதில்லை.
He wants all men to be saved.
எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
Anyone to perish and go to hell.
யாருமே கெட்டு அழிந்து நரகத்துக்கு போவதை விரும்பவில்லை.
He wants all men to repent.
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.
But all men don't.
ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப.
God knows beforehand who will.
ஆனால் யார் மனம் திரும்புவார்கள் என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்.
1 Peter 1 says he chose us according to his foreknowledge.
அவருடைய முன்னறிவின்படியே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பேதுரு
வாசிக்கிறோம். So when it says he chose us, it was according to his foreknowledge.
ஆகவே நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அவருடைய முன்னறிவின்படி தேர்ந்தெடுத்தார்.
So this Ephesians 1:4 is before Genesis 1:1.
ஆகவே எபேசியர் 1:4 இந்த வசனம் ஆதியாகமம் 1:1 முன்பதாகவே இருக்கிறது.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
Way back before he created the heaven and earth.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் முன்பதாகவே.
You were in God's mind if you are a born again child of God.
நீ மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ தேவனுடைய சிந்தையிலே இருந்த.
I was in God's mind.
நான் தேவனுடைய சிந்தையிலே இருந்த.
My name was in his book.
என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது.
That's what gives me a tremendous sense of security and value.
அதுதான் எனக்கு மிகுந்த மதிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது.
And should give you a sense of security and value.
உங்களுக்கும் அந்த பாதுகாப்பையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும்.
You're not an ordinary useless person.
நீ சாதாரண பிரயோஜனமற்ற மனிதன் கிடையாது.
You were one whom God chose before he created the universe.
அவர் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கும் முன்பதாகவே உன்னை அவர் தேர்ந்தெடுத்தார்.
With a plan.
ஒரு திட்டத்தோடு.
To make you like Christ.
உன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்ற முடியாக.
To live a useful life on earth.
பூமியிலே பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாக.
So don't get discouraged.
ஆகவே அதிரியப்பட வேண்டாம்.
You are very important in God's eyes.
தேவனுடைய கண்களிலே நீ மிக முக்கியமானவர்.
And you are a very important part of his purpose.
அவருடைய நோக்கத்திலே நீ மிக முக்கியமான ஒரு நபர்.
And if you fail him,
நீ அவருக்கு தோற்று போற.
Something of God's work will suffer. Maybe he'll get somebody else to do your work.
தேவனுடைய ஊழியமானது ஏதோ ஒரு விதத்திலே பாதிப்படையும் வேறு யாராவது தான் உங்க ஊழியத்தை செய்ய வேண்டும்.
But you are supposed to do it.
ஆனால் நீ தான் அதை செய்ய வேண்டியவன்.
So it's very important to have a sense of how important we are in God's eyes.
ஆகவே தேவனுடைய கண்களிலே நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது.
And it goes on to say in chapter 2, when we were dead, God lifted us up and saved us.
நாம் மரித்தவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்தார் என்று 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
We should know chapter 1 verse 19 the tremendous power that God wants us to have.
தேவன் நாம் கொண்டிருக்க வேண்டிய அபரிமிதமான வல்லமையை குறித்து 1:19 வாசிக்கிறோம்.
That power is the power that God exerted when he raised Jesus from the dead, Ephesians 1:20.
எபேசியர் 1:20 வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பு பண்ணுகிற அந்த ஆவி என்று பார்க்கிறோம்.
Resurrection power.
அது உயிர்த்தெழுதலின் வல்லமை.
Lifts us up over death.
மரணத்துக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற வல்லமை.
Death is the greatest power in the world.
உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை மரணம்.
Why do I say that?
ஏனெது நான் சொல்லுகிறேன்.
Nobody can conquer it.
யாருமே அதை மேற்கொள்ள முடியாது.
We have conquered gravity with people going up into the moon.
இன்றைக்கு சந்திரனுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர் புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு விட்டார்கள்.
But nobody has conquered death.
ஆனால் யாருமே மரணத்தை மேற்கொள்ளவில்லை.
So resurrection power which conquered death is a greater power than the power of the rockets that went to the moon.
ஆகவே சந்திரனுக்கு போன ராக்கெட்டினுடைய வல்லமையை காட்டிலும் உயிர்த்தெழுதலின் வல்லமை மேன்மையான ஒரு வல்லமை.
Because overcoming death is greater than overcoming gravity.
ஏனென்றால் புவியீர்ப்பு விசையை மேற்கொள்வதை காட்டிலும் மரணத்தை மேற்கொள்வது பெரிய வல்லமை.
Think of resurrection power is a mightier power than a rocket.
ஆகவே ஒரு ராக்கெட்டை காட்டிலும் உயிர்த்தெழுதலின் வல்லமை பெரிய வல்லமை என்று எண்ணி பாருங்கள்.
Now they have sent rockets to the distant planets.
தூர இடத்தில் உள்ள கோள்களுக்கெல்லாம் என்று ராக்கெட்டை அனுப்பி கொண்டிருக்கிறார்.
Resurrection power takes us up to heaven.
ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறது.
The power that we need to experience every day.
இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And it says here, Paul says through the Holy Spirit, I want your eyes to be open to see this tremendous power that you can have.
நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த மகா மேன்மையான வல்லமையை பார்க்க முடியாது. உங்களுடைய மனக்கண்கு பிரகாசிக்க முடியாது. நான் வேண்டுகிறேன்.
All what God has done.
தேவன் செய்தவை எல்லாம்.
He's not telling you to do anything except believe.
நீங்கள் விசுவாசிப்பதை தவிர வேறு ஒன்றையும் செய்யுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை.
1:19 it says this power is available to us who believe.
விசுவாசிக்கிற நமக்கு இந்த வல்லமை இருக்கிறது என்று சொல்கிறார்.
You know what it means to believe?
விசுவாசிப்பது என்றால் என்ன தெரியுமா?
God offers you something to take it. That's believing.
தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கும் பொழுது நீங்கள் கரத்தை நீட்டி வாங்கிக்கொள்ள.
I will give you this Bible. How difficult is it for you to receive it?
நான் இந்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீர்கள்?
Thank you.
நன்றி என்று வாங்கிக்கொள்ள.
Or do you have another illustration?
வேறு ஒரு விளக்கத்தை சொன்னால்,
like opening the door and saying Lord come in.
ஒரு கதவை திறந்து ஆண்டவரே உள்ளே வாரும் என்று சொல்வதை போல.
That's believing.
அதுதான் நம்புவது.
That's receiving Christ.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது.
To receive.
அவரை ஏற்றுக்கொள்வது.
Opening the curtains and letting the sunlight in.
ஒரு ஸ்கிரீனை தள்ளி அங்கே இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் உள்ளே வருவதற்கு அதை விளக்குவதாக.
So easy.
அது மிகவும்
believing is receiving.
விசுவாசிப்பது என்பது
God gives freely.
தேவன் இலவசமாய் கொடுப்பதை.
And in Ephesians 1, it speaks about the revelation that we need from the Holy Spirit in chapter 1, verse 17.
எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கிறோம் நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்படுகிறது.
And in chapter 3 and verse 16, he speaks about the power that the Holy Spirit gives.
3 அதிகாரம் 16 வசனத்தில் அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை குறித்து
பார்க்கிறோம். We need two things from the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு இரண்டு காரியங்கள் தேவை.
First of all, revelation concerning what God has done for us in Christ.
தேவன் கிறிஸ்துவுக்காக நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்தான ஒரு வெளிப்பாடுக்கு வல்லமை.
Then the power to make that real in our life.
அதை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக்குவதற்கு தேவையான வல்லமை.
So Paul prays two prayers for the Ephesians.
ஆகவே எபேசியருக்கு பவுல் இரண்டு ஜெபங்களை செய்கிறார்.
In chapter 1 verse 15 onwards he prays that they'll have revelation.
ஆகவே 1 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து எப்படியாவது இவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.
In chapter 3 verse 14 onwards he prays they'll have power.
3 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து அவர்களுக்கு எப்படியாவது வல்லமை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.
Two things you and I need from the Holy Spirit.
எனக்கும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இரண்டு காரியங்கள் தேவை.
Revelation and power.
வெளிப்பாடும் வல்லமையும்.
What God has done for us in Christ to understand it.
தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வெளிப்பாடு.
And the power to experience it.
அதை அனுபவிப்பதற்கு வல்லமை.
Not just revelation.
வெளிப்பாடு மட்டுமல்ல.
We can't seek for it unless we get revelation first.
முதலாவது நமக்கு வெளிப்பாடு கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை தேடுவோம்.
Once we get revelation, we seek for power.
வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது நாம் வல்லமையை தேடுவோம்.
On the basis of this foundation, we build the superstructure.
இந்த அஸ்திபாரத்தின் அடிப்படையிலே மேலிருக்கிற அமைப்பை கட்டி எழுப்புகிறோம்.
That's why chapter 4 says, therefore I say to you.
ஆகவே தான் 4 அதிகாரத்திலே ஆதலால் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று
சொல்கிறார். He is writing this from prison.
இதை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார்.
He says, I am a prisoner, but I am telling you to do this.
கர்த்தர் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன், ஆகவே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறேன்
என்று சொல்கிறார். I am a prisoner, I am in heavenly places.
நான் கட்டுண்டவனாக இருந்தாலும் கூட நான் உன்னதங்களிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
My physical circumstances don't make any difference.
என்னுடைய இயற்கை பிரகாரமான சூழ்நிலைகள் எனக்கு எந்த வித்தியாசத்தையும் கொடுப்பதில்லை.
Walk worthy of this fantastic calling that I've just described for you.
நான் உங்களுக்கு என்று இப்பொழுது விளக்கின இந்த அருமையான அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள்.
And he goes on to say how we are to live.
நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மீண்டும் சொல்கிறார்.
One of the things he says in chapter 4 verse 14.
4 அதிகாரம் 14 வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார்.
We should not be little babies tossed around by every doctrine we hear.
நாம் கேட்கிற பலவிதமான உபதேசங்களினால் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது.
The craftiness and trickery of men.
மனிதனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம்.
That's very important.
இது மிக முக்கியம்.
All types of doctrines going on in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பலவிதமான உபதேசங்கள் காணப்படுகிறது.
They are trying to bring Christians down from the heavenly places to earthly places.
உன்னதங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கீழான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய உபதேசங்கள்.
Bringing them down from seeking spiritual blessings to seeking earthly blessings.
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை கீழாக கொண்டு வந்து அவர்கள் ஒரு காலம் கிறிஸ்துவை போல மாறுவதில்லை.
Blessed with earthly things.
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருந்தாலும் கிறிஸ்துவை போல மாறுவதில்லை.
In Ephesians it says we got to walk in a certain way.
ஆகவே ஒரு சில வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று எபேசியர்களை
வாசிக்கிறோம். Walk worthy of the Lord.
கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள்.
4:17 don't walk as the Gentiles walk.
புறஜியாக நடக்கிறது போல நீ இல்வீரான சிந்தையில் நடக்க வேண்டாம்.
Chapter 5 verse 2 walk in love.
அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று 5:2 வாசிக்கிறோம்.
Put away all anger and bitterness 4:31.
4 அதிகாரம் 31 வசனத்திலே சகலவித கசப்பையும் கோபத்தையும் நீங்க கடவுது என்று பார்க்கிறோம்.
Seek to find out what the will of God is.
தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள்.
Chapter 5 verse 17.
5:17 வாசிக்கிறோம்.
In order to fulfill that will verse 18 be filled with the Holy Spirit.
இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் என்று 18
வசனத்தில் வாசிக்கிறோம். When you are filled with the Spirit,
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்
பொழுது 19:21 your life will be filled with praise.
19:21 வசனங்கள் வரை பார்ப்பது போல நம்முடைய வாழ்க்கை துதியினாலே நிறைந்திருக்கும்.
And a spirit of submission to others in the fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே மற்றவர்களுக்கு நாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
He tells us how we must live at home.
பிறகு குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார்.
Husband and wife, children and parents.
புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும்.
How we should work, how we should behave in our place of work, masters and servants.
வேலைக்காரர்கள் எஜமான்களுமா எப்படி வேலை ஸ்தலத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
And then finally he says,
கடைசியாக சொல்கிறார்,
Now I want to tell you about how you should relate to the devil.
இப்பொழுது பிசாசோடு கூட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
On the same foundation.
அதே அஸ்திபாரத்திலே.
Which we saw in Ephesians 1 to 3.
எபேசியர் 1லிருந்து 3 வரை பார்த்தோமே.
This is how we are to walk in the world.
இப்படித்தான் நாம் உலகத்தில் நடக்க
வேண்டும். We are to live at home.
இப்படித்தான் குடும்பத்தில் நடக்க
வேண்டும். Bring up our children.
இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க
வேண்டும். Work in our place, in our offices.
இப்படித்தான் நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும்.
And don't forget, this is how we must resist the devil.
அது மட்டுமல்ல இப்படித்தான் பிசாசை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்.
Chapter 6 verse 10 to 20.
6 அதிகாரம் 10லிருந்து 20 வசனங்கள் வரை.
He says we got to stand against Satan.
நாம் பிசாசுக்கு விரோதமாக நிற்க சாத்தானுக்கு விரோதமாக நிற்க வேண்டும்.
And he uses the picture of a soldier covered with armor.
ஒரு போர் வீரன் சகல சர்வாயுத வர்க்கத்தோடு கூட தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பது போல.
With the devil what we have is a conflict.
பிசாசோடு கூட நமக்கு இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனை.
And he tells us here,
நாம் இங்கே பார்க்கிறோம்,
that we can stand strong in the Lord and fight against Satan.
நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் நின்று சாத்தானோடு கூட போராட முடியும்.
And with this armor of God, verse 13, you'll be able to resist Satan in the evil day, and at the end of everything, you will still be standing firm.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாம் சகலத்தையும் எதிர்க்க வல்லவர்களாக நாம் உறுதியானவர்களாக நிற்க முடியும் என்று
பதினான்கு
நீங்கள் நிற்பீர்கள்.
You won't be falling.
நீங்கள் விழமாட்டீர்கள்.
That's the thing.
அதுதான் காரியம்.
Against Satan's attacks against you, you will not fall. You'll stand.
சாத்தான் உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள்.
And so he says.
ஆகவே சொல்கிறார்.
Put on truth.
சத்தியத்தை வைத்துக்கொள்ளுங்கள்.
Be honest, don't tell lies.
அதனுடைய பொருள் நேர்மையாயிருங்கள், பொய் சொல்ல வேண்டாம்.
Have the righteousness of Christ.
கிறிஸ்துவின் நீதியை வைத்துக் கொள்ளுங்கள்.
Be ready to share the gospel which has saved you with other people.
மற்ற ஜனங்களோடு கூட உங்களை ரட்சித்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Put on take the shield of faith,
விசுவாசமும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The helmet of the hope of salvation, that Christ will come again,
கிறிஸ்து மீண்டுமாய் வருவார் என்கிறதான நம்பிக்கையுடைய தலைச்சிரா.
And the sword of God's word in your hand, quoting it to Satan,
சாத்தானுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்கிற ஆவிக்குரிய பட்டயம்.
And seventhly, praying always.
எப்பொழுதும் ஜெபித்து ஆயத்தமாய்.
But I want to just mention the shield of faith in verse 16.
16 வசனத்திலே உள்ளதான விசுவாசம் எனும் கேடயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன்.
There's something said about it, that it can extinguish all the flaming missiles of the evil one.
எல்லா சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களையும் அது அவித்து போடும் என்று பார்க்கிறோம்.
Everything that Satan flings at you, you just got to lift up the shield of faith, it'll be quenched.
சாத்தான் உங்கள் மீது எரிகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களுக்கு விரோதமாக நீங்கள் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அது அமிந்து போகும்.
One of the most important parts of this armor,
இது இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முக்கியமான ஒரு
shield of faith,
விசுவாசம் என்னும் கேடகம்.
And the sword of the spirit,
ஆவிக்குரிய பட்டயம்.
The shield in one hand and the sword in the other hand,
ஒரு கரத்திலே கேடயம், மறு கரத்திலே பட்டயம்.
And we can stand in the final day and be overcomers.
நாம் கடைசி நாளில் நின்று ஜெயாளிகளாய் மாற முடியும்.
This is how God wants us to live.
இப்படி தான் நாம் வாழ தேவன் விரும்புகிறார்.
Our foundation,
நம்முடைய அஸ்திபாரம்,
what we read in chapters 1 to 3.
எபேசியர் 1-3 வரை வாசித்த
காரியங்கள். All these exhortations about life in our home, in our office, and against Satan.
நம் குடும்பத்திலே வாழ்கிற வாழ்க்கை, அலுவலகத்திலே சாத்தானுக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கை குறித்த புத்திமதி.
I want to say to you, God wants you to be a conqueror.
தேவன் நீங்கள் ஜெயாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
From today onwards,
இன்றிலிருந்து,
you are not to be a defeated person.
நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட நபரே அல்ல.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே
வணங்கிக்கொண்டு, say, Lord, lead me into this life that I just heard of.
ஆண்டவரே, இப்பொழுது கேட்ட இந்த வாழ்க்கைக்குள்ளாய் என்னை நடத்த முடியாய் நான் கேட்கிறேன்.
I want to live this life.
இந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்.
I want this foundation in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த அஸ்திவாரம் தேவை.
I want this superstructure in my life.
என் வாழ்க்கையில் இந்த அமைப்பை கட்டி எழுப்ப விரும்புகிறேன்.
என் குடும்பத்திலே, என் அலுவலகத்திலே,
சாத்தானுக்கு
I want to be a conqueror.
ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Always.
எப்பொழுதுமே நான் நிற்கிறவனாய் இருக்க
வேண்டும். In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில்.
Amen.
Amen.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.